ശ്രീനാഥാദിഗുരുത്രയം ഗണപതിം കേശത്രയം ഭൈരവം സിദ്ധൗകം പടലത്രയം പതികം ദ്യൂതീക്രമം മണ്ഡലം വീരാം ദൃഷ്ടശുഷ്കഷട്ടിനവകം വീരാവലി പഞ്ചകം ശ്രീമന്മാലിമന്ത്രദാജസഹിതം വന്ദേ ഗുരോർമണ്ഡലം സിന്ധൂരാരുണ വിഗ്രഹാം ത്രിണയനാം മാണിക്യമൗളി പുരട്ടാരാനായകശേഖരാം സ്മിതമുഖീ മാഭീനപക്ഷോരുഹാം പാണിഭ്യാമലിപൂർണരത്നടകം രക്തോത്പലം ബിഭ്രതീം സൗമ്യാം രത്നകടസ്തരക്തചരണാം ധ്യായേത് പരാമംബികാം. ചൈതന്യാഖ്യ സമാരാധ്യ ചൈതന്യ കുസുമ പ്രിയ സദോദിത സദാ തുഷ്ട തരുണാദിത്യ പാടല ദക്ഷിണ ദക്ഷിണാരാധ്യ ദരസ്മേര മുഖാംബുജ കൗലിനി കേവല അനധ്യ കൈവല്യ പദദായിനി സ്തോത്ര പ്രിയ സ്തുതിമതി ശ്രുതി സംസ്തുത വൈഭവ മനസ്വിനി മാനവതി മഹേഷി മംഗളാകൃതി. അമ്പാൾക്ക് ചൈതന്യാർഘ്യ സമാരാധ്യ ചൈതന്യ കുസുമ പ്രിയ அப்படின நாமாக்கள்ல சைத்தன்ய குசுமம் தான் மிக பிடித்தது அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். பல பதார்த்தங்கள் பிரியமா இருந்த போதிலும் சைத்தன்ய குசுமம் ரொம்ப பிரியம் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா ஆத்ம தத்துவம் அதை கண்டா ரொம்ப பிரியமான வஸ்து அப்படின்னு சொல்லியிருக்க. அதற்கு பிறகு இப்ப சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாட்டலா இந்த நாமக்களை பார்க்கணும். சதோதிதா எப்பொழுதுமே உதித்தமாக எப்பொழுதும் பிரகாசமாக உள்ளவர் சதா உதிதா சதோதிதா ஸ்வப்பிரகாசமான ஒரு ஸ்வரூபம். ஸ்வப்பிரகாசம்னு இன்னொன்னால் ஒழிக்கப்படாமலேயே தான் எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான பொருள்னு அர்த்தம். இந்த தீபம் இருக்கு இல்லையா, தீபமானது எல்லா பொருளையும் ஒழிக்கிறது. தீபத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு பொருள் வேண்டாமா, வேணுமா, இன்னொரு தீபம் வேண்டாம், இந்த தீபம் தானே ஒளி. ஆனா இது ஒரு திருஷ்டாந்தம் தான். ஆத்மஸ்வரூபம் இருக்க அது யாரும் ஒழிக்க வேண்டாம், எப்பொழுதுமே ஒழித்துக் கொண்டே இருக்கிற சொல். அதான் சதா உதிதா அப்படின்னு சொன்னோம். இப்ப சதோதிதான்னு சொன்னதுனால சத்சு உதிதா அப்படின்னு அடுத்ததா ஒரு அர்த்தம். சத்சுன்னு நல்லோர்கள் பக்தாள், அவள் இடத்துல உதிதா ஆசமந்தா அதிசயேன உதிதா சத் ஆ உதிதா அப்படின்னு. நாம எப்படி சதா உதிதா முதல்ல பிரிச்சேன், இப்ப எப்படி சத் ஆ உதிதா. சத்சு நல்லோர்கள் இடத்துல பக்தாள் இடத்துல எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவள். அதே மாதிரியே சதா துஷ்டா அம்பாளுக்கு எப்பொழுதுமே ஒரு திருப்தி, மனுஷியாளுக்கு திருப்தி இல்லை. அந்த ஸ்வப்பிரகாசங்கிற ஸ்வரூபம் பிரகதாரண்யத்துல சொல்லிருக்கு. அத்ரை சதேவ ஸ்வப்னே மகிமானம் அனுபவதி அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்திலையும், அதேபோல பிரகதாரண்யத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஸ்வப்னத்துல பொருளை பார்க்கிறோம். அந்த ஸ்வப்னத்தில் இருக்க பொருள்களை ஒழித்தது யார், தூங்குறேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ராத்திரி வேலை தூங்கும் பொழுது என்னென்னமோ ஸ்வப்னத்தில் வருது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியறதோ இல்லையோ, இருட்டுல கண்ணு தெரியுமா உங்களுக்கு, எப்படி பார்த்தேன் சொப்பனத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் எப்படி பார்த்தேள், எந்த வெளிச்சத்தில் பார்த்தேள், ஆத்மா வெளிச்சத்தில் தான் பார்த்தேன். அதனால ஆத்மாவானது ஸ்வப்பிரகாசமா இருக்கு. ஆனா காலம்பரம் எழுந்ததுமே இருட்டுத்தானே தெரியறதுன்னு, காலமே 4 மணிக்கு எழுதுகிற வாளுக்கு 8 மணிக்கு எழுதுகிற வாளுக்கு இருட்டு எப்படி தெரியும், நாலு மணிக்கு எழுந்துக்கிறவாளுக்கு ஒரே இருட்டாத்தானே இருக்கு அப்படின்னு. அந்த இருட்டு உள்ள இருக்கிற இருட்டு இல்ல, அப்போ நான் உங்களுக்கு தெரியறது. அந்த இருட்டானது சூரியன் வந்தா போயிடும். அப்படி ஸ்வப்பிரகாசம் மூன்று நிலையிலையும் முடித்துக் கொண்டிருக்கும் பொழுதும், ஸ்வப்னம் பார்க்கும் பொழுதும், தூங்கும் பொழுதும், மூன்று நிலைகள்லையும் ஆத்மா ஸ்வப்பிரகாசமாகத்தான் இருக்கு. அதனால்தான் ஆத்மா நம்மள நான் நான் அறிந்து கொண்டுத்தான் இருக்கும். அப்படிப்பட்டதான் அந்த ஸ்வப்பிரகாசஸ்வரூபம் சதோதிதான்னு சொன்னார். அது பிரகாசஸ்வரூபம் மட்டுமல்ல, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜானமானந்தம் பிரம்மா அப்படின்னு அந்த ஆனந்த வடிவத்தை சொல்ல வேண்டாமா? அதனாலதான் சதாதுஷ்டா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது, திருப்தியோட இருக்கிறவள். அம்பாளுடைய நாமாக்களை அப்படி ஒரு தரம் பழைய நாமாக்களை பார்த்தோமையானா, அம்பாளுக்கு வந்து 365 நாம ஸ்வாத்மானந்தலவி பௌத பிரம்மாத்யானந்த சந்ததி. ஸ்வாத்மானந்தத்துக்குள்ளேயே தனக்குள்ள இருக்கிற ஆனந்தத்திலேயே பிரம்மாதி ஆனந்தங்கள், பிரம்மாவனுடைய ஆனந்தம், குருவனுடைய ஆனந்தம், இப்படி தேவதைகளுடைய ஆனந்தம், ஆதான தேவாளுடைய ஆனந்தம், கந்தர்வாளுடைய ஆனந்தம், இப்படி வரிசையா வந்து மனுஷ ஆனந்தம், அத்தனை ஆனந்தங்களும் அம்பாளுடைய ஆனந்தக்கும் அல்ல ஒரு திவிலையா. அப்படி அம்பாளுடைய ஆனந்தத்தை சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் பரமானந்தா ஒரு நாம, பிரம்மானந்தா 676 நாம, இப்படி ஆனந்த வடிவமாகவே அம்பாள் இருக்கா. அந்த ஆனந்தத்தோட ஒரு திருப்தி இருக்கணும் மனுஷனுக்கு, போரும்னு திருப்தி இருக்கணும், அலம்புத்தி வேணும். சாப்பிட்ட பிறகு மோரம் சாதம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் அண்ணா அப்படின்னு கேட்டா வேண்டாம்ங்கிறனும் போரும்ங்கிறனும். அதே போல காசுல போறோம்னு வருதா, படிப்புல போறோம்னு வருது. போரும் படிச்சது இப்ப என்ன இனிமேல படிக்கும், ரொம்ப பேர் சொல்ற போரும் சார் படிச்சது இனிமேல உத்தியோகத்துக்கு போகும். ஆனா காசுலயோ பொருள்கள்லயோ போரும்ங்கிற எண்ணம் வருதோ? வரல. ஆனா எல்லா விஷயத்திலும் அம்பாளுக்கு எப்பொழுதும் போரும்னு எண்ணம் இருக்கா, அதனால்தான் திருப்தி. திருப்தின்னா என்ன அர்த்தம் தெரியுமோன்னா, இனிமேல வேண்டாம்ங்கிற அர்த்தம். அதான் சாதம் போடும் பொழுது இனிமேல வேண்டாம்னு சொல்றோம் இல்லையோ, எதுக்கு திருப்தி ஆயாச்சு அப்படி. அந்த திருப்தி மனுஷனுக்கு எல்லா விஷயத்திலையும் இருக்கணும், அந்த திருப்தி தான் இங்க சொல்லியிருக்க. அம்பாளுக்கு சதா துஷ்டா சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறவள். எப்பொழுதுமே கவலை கிடையாது, அது பண்ணல இது பண்ணல அது ஆகணுமே எல்லாம் அப்படி பாதையில் நிக்கிறது நமக்கு தானே கவலை. எதை எடுத்தாலும் பொண்ணு பிறந்ததுமே ஜாதோஹி கன்யா பரகையேவ பிரத்யர்பிதன்யாத இவந்தராத்மா, பொண்ணு பிறந்ததுன்னா அப்புறம் கல்யாணம் ஆகணுமே கல்யாணம் ஆகணுமே என்ன ஆச்சுன்னு. ஜாதோஹி கன்யா பரகையேவ, இன்னொருத்தர் சொத்து நம்மாத்துல வந்திருக்கான் காளிதாசன் சொல்ற, நான் சொல்லல. அது என்னைக்கு? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ராத்திரி இருக்கு பார்த்தல, அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறின பிறகு அது வரைக்கும் தான் அப்பாவுக்கு டென்ஷன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவர் பாட்டுக்கு நீ வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு பின்னால போய் படுத்துன்னு தூங்குற. என்ன நம்ம காரியம் ஆயிடுத்து போன்ட்டான். பிரத்யர்பிதன்யாக இவந்தராத்மா அப்படி கன்வர் பண்ணினார். அதுக்காக அந்த பொண்ணை கொண்டு போய் விட்டாச்சுன்னா அப்பாடா, இத்தனை நாள் பத்திரமா நம்ம ஆத்துல இருந்தது அது பத்திரமா கட்டி காத்து ஒரு சரியான வியக்திக்கு கொடுக்கணுமே அப்படின்னு கவலை அன்னைக்கு இருந்ததா, இன்னைக்கு ஒரு கவலை ஒன்னும் இல்ல. விவகாரம் ஏன்னா அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா, இருக்கட்டும். அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம், கிளாஸ்ல என்ன பண்ணுமோ அவ்வளவுதானே சொல்லணும். ஆனா அந்த திருப்திங்கிறது இருக்கணும். இன்னைக்கு பையனை பெற்றவாளுக்கு கூட கவலை இருக்கு, ரிவர்ஸ் ஆயிடுது எல்லாம். இது கலியுகம் ஒன்னா அப்படி எப்பொழுதுமே ஆனந்தமாக ஒரு சந்தோஷமாக நிம்மதியா இருக்கிறது பார்த்தால அது சதா துஷ்டா. அது அடுத்து அதான் சொல்ற, ஏமேவ சதா துஷ்டா இத்தியஸ்ய தௌ அர்த்தௌ. இது வரைக்கும் சாதாரணமா புச்சு. அடுத்த நாம தருணாதித்ய பாட்டலா. அம்பாள் எப்படி இருக்காளன்னா, தருண ஆதித்ய பாட்டலா, மத்தியான சமயத்துல சூரியனுடைய ஒளி மாதிரி அம்பாள் இருந்துருக்காள். அம்பாளுடைய வர்ணம் கலர் எப்படி இருக்க? வெளுப்பாகவும் இருக்க, கொஞ்சம் சிவந்த நிறமும் சேர்ந்து இருக்கு. அது அம்பாளுடைய கலர். தருணாதித்ய பாட்டலா, இந்த தருணான்னு சொன்னா ரொம்ப பேர் என்ன புரிஞ்சுக்கிறா தெரியுமா, எங்கன்னு புரிஞ்சுக்கிறா, தருணி தருணா அப்படி. இந்த எங்கன்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுற, முதல்ல தருணாங்கிறது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதுல இருந்து அத தமிழ்ல அர்த்தத்தை புரிஞ்சுண்டு சின்ன குழந்தை அப்பொழுது உதித்தான்னு அர்த்தம் பண்ற. தருணாதித்யம்னு அப்பொழுது உதித்த சூரியன் ரொம்ப பேர் புரிஞ்சுட்டு இருக்கா, இல்ல தருணம்னு என்ன அர்த்தம், பதினோரு மணின்னு அர்த்தம், அது வரைக்கும் வந்ததான ஒரு சூரியன். அதான் பாலசூரிய பிரபாகரஹா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா பாத்தீங்களா, அது இல்ல. இங்க தருண சப்தத்துக்கு என்ன, நல்ல வயசோடு இருக்கிற நல்ல பட்டுவா இருக்கிற சந்தர்ப்பம், சின்ன குழந்தைன்னு அர்த்தம் இல்ல. ஏன் பண்றது அப்படி ஏன் ஆயிடுச்சு, பல பாஷைகள்ல புரிஞ்சுட்டு இது அங்க மாத்தி அதை இங்க புடிச்சுட்டு. இந்த பக்கத்துல ஹாமில்டன் பிரிட்ஜ்னு ஒண்ணு இருக்கு, ஹாமில்டன் ஹாமில்டன் தமிழ்ல அம்மட்டன் சொன்னா, அதை மறுபடியும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்பர் பிரிட்ஜ் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஏன் எடுத்து ஒரே ஒரு பதத்தை பலவாறு பாஷையில மாத்திட்டு அப்படி புரிஞ்சுட்டு இருக்க. லோகத்துல இப்படி நிறைய இருக்கு, அதெல்லாம் இங்க சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த தருணான சப்தத்துக்கு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா ரொம்ப பேர். இப்ப பாப்போம், தருணா மத்தியான காலிகா ஆதித்யா, ஞாபகம் வச்சுக்கணும். தருண சப்தத்துக்கு மட்டும் ரொம்ப பேர் எப்படி மிஸ்டேக் பண்ணிருக்கானா, அப்பொழுது உதித்த ஆதித்யன்னு அர்த்தம் பண்ணிருக்கார், ஆனா அது அர்த்தம் இல்லை. மத்தியான காலிகா ஆதித்யா சூரியா தத்வத் பாட்டலா ஸ்வேத ரக்தா, வெளுப்பும் சிவப்பும் கலந்ததான ஒரு கலர். ஆமா, அம்பாளை வந்து கௌரின்னு ஒரு நாமா சொல்லிருக்கேள், ஷியாமான்னு ஒரு நாமா சொல்லிருக்கேள். ஷியாமான்னு அம்பாள் தானே, கௌரின்னு நாமாவில சொல்லிருக்கல, கௌரி கந்தர்வ சேவிதா இப்படி எல்லாம் சொல்லிருக்கல. அப்ப ஷியாமான்னு ஒரு பேரு, கௌரின்னு வெளுப்பா இருக்கிறவள்னு ஒரு பேரு, கருப்பா இருக்கிறவள்னு ஒரு பேரு, இப்ப சிவப்பா இருக்கு. அப்ப நான் எப்படிதான் தியானம் பண்றது, அம்பாள் எதிர்க்க வந்தா இது அம்பாள் தானா இல்ல வேற யாரும் இந்த வேஷத்துல வந்திருக்காடா, டவுட் வந்துருப்பேன். இந்த சந்தேகம் துருவஸ்வாமிக்கு வந்தது. துருவஸ்வாமிக்கு என்ன, ஏன் எட்டு வயசு குழந்தை அது ஒண்ணும் தெரியாது. இதுக்க நாரதர் நடுவுல வந்தார், தபசுக்கு போயிட்டு இருக்கேன், நான் தபஸ் எல்லாம் உனக்கு வேண்டாமா, உன்னால முடியாது. இந்த குழந்தை அட்டத்தை பிடிச்ச குழந்தை, க்ஷத்திரிய குழந்தை. என்ன சொல்லி தெரியும்னா, எங்க அம்மா சொன்ன, நாண்யம் தத பத்ம பலாசலோச்சனாத்து துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா, தாமரக்கண்ணனா இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவை தவிர உன்னுடைய துன்பத்தை போக்குவதற்கு வேறொரு ஆளை நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவர் யாரு, அம்மா சொன்னா. அந்த அம்மா வார்த்தையை பத்திரமா புடிச்சுட்டு இருக்கான். இவர் வந்து மகாவிஷ்ணு எல்லாம் பார்க்க முடியாதுப்பா அப்படி இப்படின்னு சொன்னா ஒத்துப்பானா, அதெல்லாம் கிடையாது. போ மகாவிஷ்ணுக்கு அடையறதுக்கு வழி இருந்தா தெரிஞ்சா சொல்லும், இல்லைன்னா உங்க ஆத்துக்கு நீங்க போகும், அவ்வளவு. அவர் குருவாட்டும் யாரா இருக்கட்டும், நான் எடுத்துட்ட காரியம் தான் ஆகணும், குழந்தைக்கு அவ்வளவு பிடிவாது. ரொம்ப சந்தோஷப்பட்டார் நாரதர். சுநாதம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயங்கமருணோட்டேட்சணாதரம் பிரணதாஸ்ரயணம் ரம்ணம் சரண்யம் சரணர்ணமம் இப்படின்னு மகாவிஷ்ணுய குணங்களை அப்படியே தலையிலிருந்து கால் வரைக்கும் அத்தான குணங்களையும் சொல்லி, ஒன்னமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு துவாதசேர்த்தனி மந்திரத்தை உபதேசம் பண்ணி போய் ஜபம் பண்ணிக்கோன்ட்டார். பகவான் பிரத்யட்சமா வரார், அதுக்காகத்தானே இதை சொன்னேன்ட்டார். சரி, இந்த குழந்தை கட்டியா புடிச்சுட்டு அந்த நாம ஆறு மாசம் தீர்த்தத்தை சாப்பிடல, ஒன்னும் சாப்பிடல, அப்படியே ஜபம் பண்ணிட்டே இருக்க. காத்து மட்டும் எடுத்து ஜபம் பண்றது, தேவதைகள்லாம் பார்த்தான், காத்த அடக்கி விட்டான் பையன், பிராணன் போயிடுதுன்னா பக்தவத்சலன்னு ஒரு பேர் இருக்கு, உமக்கு கெட்டு போயிடும், இறங்கி வாருன்ட்டார். என்ன பகவான் மகாவிஷ்ணுவர், என்னடா பண்றது. அப்பதான் அவர்களுக்கு டவுட் வந்தது, நமக்கு ஆதார் கார்டு இல்லையே, எந்த ஐடென்டிட்டி காமிப்பேன் அவனுக்கு, ஒண்ணும் இல்லையே, அவன் எப்படிதான் மகாவிஷ்ணுன்னு எந்த கோலத்துல பாக்கிறான். அவன் யார் உபதேசம் பண்ணிட்டு, நாரதர், நாரதர் கூப்பிட்டார். எப்படின்னார், இந்த பழைய பாட்டு பாடினார். அவர் அங்கிருந்து இறங்கி வந்து நிக்கிற, கண்ண திறக்கலைய சுவாமி துருவன், அவையே நிக்கிறான், திறக்கவே இல்லை. ஏண்டான், அந்த உருவத்தை இதயத்துல பார்த்துட்டு இருக்கான். இதயத்துல பாக்கிறதுனால எதனால பகவான் வந்தாலே தோணலேன்னு அவருக்கு. மகாவிஷ்ணுக்கு எப்படி இருக்கும், நேத்து வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்ப சிஎம்டியா இருந்தது சார், உங்களை பாக்கிறதுனா நாலு பேர் வந்து நாலு பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அங்க வந்து இங்க வந்து பாக்கணும். எப்ப பார்த்தாலும் அயர்வாள் உள்ள இருக்காரு, அயர்வாள் தாம்பூலம் போட்டிருக்காரு, அயர்வாள் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, போன் பேஷண்ட் இருக்காரு சொல்லிட்டு உள்ள அனுப்பவே மாட்டேன், பாக்கிறதே கஷ்டமாடு. அடுத்த நாள் ரிட்டையர் ஆயாச்சு. என்ன பண்ணினா வெளியில இருக்கிறவன் அந்த தர்வான் இருக்கேன் பாத்தீங்களா, நில்லுங்கோன்ட்டான். அவ்வளவுதான் சுவாமி தர்ஷனம். பவருங்கிறது பவர் இருக்கிற பரியும் தான் மனுஷிய இருக்கு, ஒண்ணும் இல்லன்னு இல்ல. மகாவிஷ்ணு பார்த்த என்னடா இது, நம்ம பாக்கிறதுக்கு ஜனங்கள் லைன்ல கியூல நிக்கிற பாத்தீங்களா, ஏழ்மலையானத்துல மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அங்க உள்ள ஜனங்கள் இல்லாத போனாலும் இங்க வச்சிட்டு இருப்பான். கோவிந்தா கோவிந்தா என்னடா கத்தினா பகவான் கேட்குமோன்னு கத்துறா, வேற ஒண்ணு பக்தியோட கத்தல, சீக்கிரமா கால் வலிக்கிறதுன்னு கத்துறா. சரி அது வரைக்கும் போனோம், உள்ள பானோம், பாத்துட்டு வந்தோம். அத்தனை பேர் காத்துட்டு இருக்க கூடியதான என்ன, நான் வந்து காத்துட்டுதான் கண்ணு திறக்காம இருந்தார எப்படி இருக்கும் பாருங்க அவருக்கு. அப்ப பார்த்தாராம் ஏன் சுவாமி இவர் கண்ணு திறக்கல, என்ன உள்ளூர அந்த ஆத்மஸ்வரூபத்தை இதயத்துல பார்த்துண்டு ரசிச்சுண்டு அப்படியே இருந்துட்டு இருக்க. ஆத்மா ராமஹா ஆத்மரதிகி ஆத்ம கிரீட கிரியாவான் ஏஷ பிரம்மஞ்சாம்பரிஷ்ட அப்படின்னா இருந்துட்டு இருக்க அந்த துருவஸ்வாமி. அப்பதான் தெய்வீக் ஏஷ மமக் மாயா அப்படின்ட்டு என்ன பண்ண அந்த மாயினால உள்ளூர் இருக்கக்கூடியதான ரூபத்தை மறைச்ச. அப்ப பிரிட்டு கண்ணை திறக்கிறான், திறந்தா அந்த சுவாமி அப்படியே நிற்காரு. அது மாதிரி அந்த ஸ்வரூபத்துல எந்த ஸ்வரூபம் முன்னால பகவான் நாரதர் எந்த உபதேசம் பண்ணினாரோ அதே ஸ்வரூபத்துல போட்டுண்டு வேஷம் போட்டுண்டு வந்திருக்காரு பகவான். அப்பதான் இந்த குழந்தை என்ன ஐடென்டிஃபை பண்ணும், இல்லன்னு தெரியாது யார் நீர்னு கேட்டுட்டாரு எப்படி இருக்கும், ரொம்ப மோசமா போட்டு சுவாமி. அது மாதிரி அம்பாள் பிரத்யட்சமானா அம்பாள் எந்த கலர்ல பாக்கணும், நீங்க வெளுப்பல பாக்கணுமா, கருப்பா இருக்குன்னு பாக்கணுமா, அல்லது வேற ஏதாவது சுரூபமா தெரியலையே என்ன பண்றது கேட்டா, உங்களுக்கு எந்த உருவம் வேணாலும் அந்த உருவத்தை அம்பாள் எடுத்துக்கொள்வாள் அப்படின்னு சொல்ற. அப்படின்னு எதை கரெக்டா சொல்றது, ஒவ்வொரு ரூபம் வரணுமே ஆனால் ஒவ்வொரு ஸ்வரூபம் வேணும், ஒவ்வொரு வேலை உங்களுக்கு இந்தந்த ஆசையோட வந்ததுன்னா அந்தந்த ஆசை நிறைவேற்றுவதற்காக அம்பாளை அந்தந்த உருவமாக தாங்கள் தியானம் பண்ணணும். அதான் இங்க சொல்றது. இப்ப பாப்போம் கௌரி சியாமா இத்தியாதி பேர் விரோதா உத்பாவியா மூர்த்தி பேதேன தியான பேதேனவ வியவஸ்தா உபபத்தே. மூர்த்தி பேதத்தும் அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா போல ஒண்ணு, நின்னுட்டு இருக்கா போல ஒண்ணு, இப்படி பல ரூபங்கள்ல சொல்ற பாத்தீங்களா, அந்தந்த ரூபத்துல நீங்க தியானம் பண்ணலாம். இல்லைன்னா என்னென்ன கலர்ல அம்பாள் இருக்கா, காளியாக தியானம் பண்ணலாம், கருப்பாக அம்பாளை தியானம் பண்ணலாம் காளி சுரூபமாக, லலிதா திரிபுர சுந்தரி சிவப்பா இருக்கிற கலரோட தியானம் பண்ணலாம், கௌரி பார்வதி வெளுப்பா தியானம் பண்ணலாம், சரஸ்வதி வெறுப்பா தியானம் பண்ணலாம். அந்தந்த தியான அம்பாளை எந்தெந்த உருவத்தோட எந்தெந்த கலரோட இருக்கிறதா தியானம் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தா போல மனுஷனுக்கு பலம். இது ஒரு ரகசியம், சாதாரணமா தெரியாத அதான் சொல்றாரு. ஸ்ரூயதேதா இது பாட்டுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கல, உபனிஷத்துல எங்கேயாவது இருக்கா, உபனிஷத்துல இருந்தா தானே பிரமாணம்னு சொன்னேன், அதான் சொல்றாரு. சத்யதா மகாரஜனம் வாசா யதா பாண்ட்வாவிகம் யதா இந்திரகோபா. மகாரஜனம் வாசா மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடியதான வஸ்திரம், அல்லது எதா பாண்டு ஆபிகம் வெளுப்பாகவும் பிரவுனும் கலந்திருந்ததான வஸ்திரம், எதா இந்திரகோபஹா இந்திரகோபம் சிவப்பான வஸ்திரம். இப்படி பல கலரல அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை தியானம் பண்ணலாம். அதுக்கு சொல்ற ஸ்மர்யதே சாந்தா தவள வர்ணாப மோட்ச தர்ம பிரகல்பனே. அம்பாள் சாந்தமாகவும் வெள்ள கலர்லாக இருக்கிறதாகவும் தியானம் பண்ணலையானால் மோட்சம் கிடைக்கும். மோட்சத்துக்கா தியானம் பண்றதா, எப்படி தியானம் பண்ணனா வெள்ள வஸ்திரமாக அம்பாள் வெளுப்பா இருக்கிறதாகவும் தவள வர்ணமாக இருக்கிறதாகவும் சாந்தஸ்வரூபமாக இருக்கிறதாகவும் உக்ரமா இருக்கக்கூடியதான பார்க்க துர்கா தேவி எல்லாம் தியானம் பண்ணப்படாது. துர்கா காளி இவைகள்னா அது வேற பிரயோஜனத்துக்கு, மோட்சம் மட்டும் வேணும் நினைக்கிற ஆளுக்கு பரமசாந்தஸ்வரூபமாக அம்பாளை தியானம் பண்ணணும். அதே போல வெளுப்பா இருக்கிறதா தியானம் பண்ணும். சாந்தா தவள வர்ணாபா மோட்ச தர்ம பிரகல்பனே ஸ்ரீவசியே ராஜவசியேச்ச ஜனவசியேச்ச பாட்டலா. ஜனங்களை எல்லாம் நமக்கு அடிமையாக இருக்கும்படி நாம் சொன்ன பேச்சு கேட்கிறா போல அவளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான நிலையில இருக்கணும்னு யாரு தியானம் பண்றாளோ அவளுக்கு சிவப்பு வர்ணமாட அம்பாளை தியானம் பண்ணு. ஒரு கமாண்டர் ஆகணும், ஒரு லீடர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவாள் எப்படி தியானம் பண்ணணும், அம்பாள சிவப்பு வர்ணமா இருக்கிறதா தியானம் பண்ணணும். ஸ்ரீவஸ்யே ராஜவஸ்யேஜ ஜனவஸ்யேஜ பாடலா. நிறைய காசு வரணும் சார். உலகத்துல மனுஷர்களுக்கு எது முக்கியம்னா காசு தான் முக்கியம். உள்ள இருந்ததுன்னா அதுக்கு பிராணம்னு பேர். அந்த பிராணமே சரீரத்துக்கு, சரீரத்துக்கு உள்ள போயிடுதுன்னா பணம்னு சொல்லாது, சரீரத்துக்கு வெளியில அது மாதிரி முக்கியமா இருக்கிறது என்னன்னா பணம். அது பிராணம், உள்ள இருந்தா பிராணம், வெளியில இருந்தா பணம். அதுல தானே எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கு, எவ்வளவு சம்பாதிக்காலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் போயிட்டு இருக்கா இல்லையா. அப்படி காசு வேணும்னா மனுஷன் எப்படி தியானம் பண்ணும், எல்லோ கலர்ல இருக்கிறதா தியானம் பண்ணும் கொண்டு பீதா தனசிய சம்பத்தவு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா மாரண கர்மணி, சத்ருநாசம் வேணும் அப்படின்னு சொன்னா அம்பாள் கருப்பா இருக்கிறதாக காளியா தியானம் பண்ணுங்க. பப்ரு வித்வேஷனே புரோக்தா, சத்ருக்கள் நம்மளை விட்டு ஓடி போயிடணும், நம்ம கிட்ட வரப்படாது அப்படின்னா பிரவுன் கரல் பப்ரூன் பிரவுன் அதே மாதிரி இருக்கு இல்லையா. பப்ரு வித்வேஷனே புரோக்தா ஸ்ருங்காரே பாடலக்ருதி, மன சந்தோஷமா இருக்கணும், மேலும் மேலும் ஆனந்தமா இருக்கணும். நீங்க எங்க இருந்தாலும், கிரகஸ்தனா இருந்தாலும், பிரம்மச்சாரியா இருந்தாலும், வானப்பிரஸ்தனா இருந்தாலும் மன சந்தோஷமா இருக்கணும், சாந்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பாட்டால அக்ருதி, வெளுப்பும் சிவப்பும் கலந்ததான ஒரு ஸ்வரூபம், அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், அதில் தியானம் பண்ணுங்க. சந்திரா பீடம் சதுரவதனாம் சஞ்சலா பங்கலீலாம் குந்தஸ்மேராம் குச்சபரநதாம் குங்குமோத்பூத பிருங்காம் மாராராதேர் மதன சிகினம் மாம்சலம் தீபயந்தீம் காமாட்சீம் தாம் கவிகலகிராம் கல்பவல்லீம் உபாசே குந்தஸ்மேராம். அந்த மல்லி மொட்டு இருக்கு பத்தியல, அந்த மல்லி மொட்டும் கொஞ்சம் சிவந்ததாகவும் இருக்கிறதாக அம்பாள் அந்த கலர்ல தியானம் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும், மோட்சமும் கிடைக்கும். கவிக்குலகிராம் கல்பவல்லி முபாசே, எல்லா ஆசைகளும் தானா நிறைவேறும் அப்படி அம்பாள தியானம் பண்ணுங்கிறார் மூக்க பஞ்சசதியில. அதே மாதிரி பப்பொரு வித்வேஷனே புரோக்த ஸ்ருங்காரே பாடலாக்கிருதி சர்வவர்ண சர்வலாபே, எல்லாம் கிடைக்கணும்னா எந்த வர்ணம் வேணா தியானம் பண்ணுங்க, ஒண்ணும் இல்ல அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படியும் தியானம் பண்ணல. தேயா ஜோதிர்மயி பரம், இது என்ன சர்வவர்ணம்னா முகத்துல வெளுப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, மஞ்சளா இருக்குன்னு, அது என்ன மாடு மாதிரின்னா இருக்கா, ஒரு ஸ்வரூபம் இருக்க வேண்டாமா அப்படின்னு கவலைப்படாதீங்க. தேயா ஜோதிர்மயி, அந்த தீப்தமாக ஒரு தீபத்தினுடைய சிகை இருக்க பத்தல அந்த ஒளி, அது மாதிரி தீபச்சுடர் மாதிரிதான ஒரு வர்ணம் இருக்கிறதா தியானம் பண்ணா எல்லாமும் கிடைக்கும். சர்வவர்ணா சதா சர்வலாபே ஜோதிர்மயி பரம், இதெல்லாம் ரொம்ப ரகசியமானது. எப்படி தியானம் பண்ணணும் அம்பாள, இது முதல்லயே சொல்ல வேண்டாமா, ஸ்ரீமாதாங்கிற நாமாவில் சொல்லியிருந்தா தியானம் பண்ணிருப்போமே என்ன, அப்படிதான் பேசுவோம். இப்பதான் சொன்ன மேல இன்னுமே தியானம் பண்ணுங்களேன், முன்னால சொல்லலையே பின்னால தியானம் பண்ணா போல. போன வாரம் பிரியாங்கிற நாம எத்தனை பேர் வருது, நாலஞ்சு பேர் தான் எழுதியிருக்கா, மீதி பேர்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்த வாத்தியாரே பண்ணுவார், அப்படித்தானே நமக்கு வழக்கம். ஆனா இது எதுக்குன்னா ஒரு புஸ்தகம்னு ஒண்ணு பார்த்தோமே, ஆனால் எத்தனை தரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்க்கணும். அதே போல அம்பாள எப்படி தியானம் பண்ணணும், அந்த ஸ்வப்பிரகாசமாக தீபச்சுடர் மாதிரி தியானம் பண்ணா எல்லா லாபமும் கிடைக்கும். மோட்சம் வேணும்னு நினைக்கிறவா வெளுப்பா இருக்கிறதா தியானம் பண்ணுங்க. நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறவா இந்த மாநிலம்னு சொல்றேல அப்படின்னு தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், தட்சிணா தட்சிணா ராத்யா தரஸ்மேர முகம்புஜா, அம்பாளுடைய சுரூபம் தட்சிணா அதட்சிணா ராத்யா. அம்பாளை வந்து ரெண்டு விதமாகவும் தியானம் பண்ணலாம். ரெண்டு விதம்னா எப்படி, புத்திசாலிகளும் தியானம் பண்ணலாம், தட்சிணான்னு சொன்னா புத்திசாலிகள் அர்த்தம், கிளவர் பீப்பிள். ஒரு தரம் சொன்னா போறோம் சார், அப்படியே புடிச்சுக்கிறான் சார், ஜென்மம் முழுக்க மறக்க மாட்டேங்கிறான். அது என்னத்தான் மேதாசக்தியோ, ராட்சச ஞாபக சக்தி, அது என்ன பண்றது ஞாபக சக்தியிலேயே அப்படி, எங்க எந்த நுட்பத்தில் எங்க பேசினாலும் சொல்லிவிடுறாரு, ஆயிரம் கதை ஆயிரம் பாட்டை ஞாபகம் வச்சுருக்கு, என்ன மனுஷன் சார் நீங்க அப்படிங்கிற இடம் தான். அது மாதிரி குசலாலும் அம்பாள தியானம் பண்ணலாம். ஏனோ தானோ எதை சொன்னாலும் நேற்று சொன்னது கூட இன்னைக்கு மறந்து போயிடுறான், எதுவும் ஞாபகம் இல்ல. அப்படி இருக்கிறவாளும் அம்பாளை தியானம் பண்றான். தட்சிணைஹி அதட்சிணைஷ ஆராத்யா, இன்னார்தான் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ண, இன்னார் ஸ்தோத்திரம் பண்ணப்படாது இல்ல, எல்லோருக்கும் பலத்தை கொடுப்பாள். அதான் தட்சிணையா, தட்சிணைஹி குசலைஹி ஆராத்யா. யாகத்துல தட்சிணை கொடுத்து அம்பாள் ஆராதனம் பண்றது கர்மகாண்டத்துல, இல்ல உபாசனா காண்டத்துல மந்திர ஜபம் பண்ண பண்ண புத்தி கூர்மையாகும். அந்த புத்தியானது கூறாகி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன மக்கியம், மேதாம் பிரஜாம் பிரயச்சஸ்வாக. எனக்கு மேதையும் கொடு பிரஜையும் கொடு. மேதாம்னா என்ன அர்த்தம், ஞாபக சக்தி. ஒரு தரம் படித்தது அப்படியே பிரிண்ட் ஆயிடும், எப்ப கேட்டாலும் ரெடியா வந்துடும். கம்ப்யூட்டர்ல அப்படியே ரீகால் மெமரின்னு டக்குன்னு வருதோ இல்லையோ அதே மாதிரி வந்துடும். இதுக்கு மேதாசக்தின்னு. சமயத்துக்கு தகுந்த போல பேசிட்டு தப்பிச்சுண்டு வரக்கூடியதான சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன சக்தின்னு பேரு, அதுக்கு பிரஜா சக்தி. ஒரு குழந்தை பீச்சுக்கு அழைச்சிட்டு போனார், குழந்தை 8 வயசு குழந்தை. அந்த குழந்தைய அவன் கேட்டா சமுத்திரத்தை எப்படி வந்ததுன்னா, அது சகரபுத்திரா நோண்டினாரப்பா, 10,000 பேர் நோண்டினான். அவனுக்கு 10,000 ஒரு சாதாரண நம்பர் தான் நினைச்சுக்கலாம், நிறைய ஜனங்கள்லாம் நோண்டிட்டு இருந்தா அதுதான் பெரிய சமுத்திரம் வந்தது. அதுக்கப்புறம் கேட்டார், ஆமா நம்ம ரோட்ல ஒரு சின்ன ஒரு டியூப் போடுறதுக்காக ஒரு சின்னதாக நோண்டான், அதுக்கப்புறம் அவ்வளவு மண் வெளியில இந்த பக்கம் போட்டுறான்னு இல்லையோ, இந்த சமுத்திரம் நோண்டினா எவ்வளவு மண் எடுத்திருக்கலாம், அது எங்க போட்டான் நம்ம இவர் மாட்டான், எங்க போடுறது எங்க போட்டிருக்கான்னு கேட்டான். கொஞ்சம் நேரம் பார்த்தார், இந்த சமுத்திரத்துக்கு அக்கறையில போட்டான், அக்கறை எங்க இருக்கு என்ன, உனக்கு அக்கறையில போயிட்டு வந்த என்ன பண்றது, இது நிஜமோ நிஜம் இல்ல. ஆனா அந்த குழந்தைக்கு அந்த சந்தர்ப்பத்துல சமாதானம் சொல்லி மனசு நோகாம போட்டு வந்த பார்த்தீங்களா, இது மாதிரி சொல்றதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு பேர். விவகாரம் என்ன, இது போல சொல்றதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு பேரு, இதுக்கு பிரஜான்னு பேர். சம்ஸ்கிருதத்துல மேதான்னா ரிட்டன்டிவ் கெபாசிட்டி, பிரஜான்னு சொன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த ரெண்டையும் கொடுக்கிறார் தட்சிணாமூர்த்தியானவர், மேதா பிரஜா ரெண்டையும் கொடுப்பார். ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவே தியோவதே தசு நிச்சரிதாவ நிச்சரத்தே வாணி ஜன்னுகன்யா பிரவாகவது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறது ஹயக்ரீவோபாசனையில வரும் மந்திரசாஸ்திரம் சொல்றது. அந்த ஹயக்ரீவோபாசகர் உபாசனம் அவர் வாய தருந்தா கங்கா பிரவாகம் மாதிரி வருமா, அது ஒரு விசேஷம். அது மாதிரி புத்திசாலிகளா இருக்கிறவாளோ அம்பாளை உபாசனம் பண்ணலாம், சாதாரணமா இருக்கவாளோ உபாசனம் பண்ணலாம். தட்சிணையா தட்சிணைஹி குசலைஹி ஆராத்யா, தட்சிணைஹி பண்டிதைஹி அதட்சிணைஹி மூர்க்கைஷ. பண்டிதாளா இருக்கட்டும் அல்லது மூர்க்காளா இருக்கட்டும் எல்லோரும் வா. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தட்சிண மார்கோபாசகேன வாம மார்கோபாசகேன வா தட்சிண மார்க்கம் வைதிக மார்க்கம் வேத மந்திரங்கள்ல சொன்ன மாதிரி நித்திய கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி காலம்பிறந்து சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி ஜபத்தை பண்ணி தேவத பூஜைகள்லாம் பண்ணி பஞ்சாயத்தனங்கள்லாம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அம்பாளுடைய மந்திரத்தை விடாம உபாசனம் பண்றது, இது ஒரு மார்க்கம். நம்ம எந்த ஆகாரத்தை உட்கொள்றோமோ அந்த ஆகாரத்தை மட்டும் கொடுத்து மடியாக ஆச்சாரத்தோட உபாசனம் பண்றதுங்கிறது தட்சிண மார்க்கம் இல்லது சமய மார்க்கம். இன்னொரு மார்க்கம் எப்படி, எது வேணாலும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம், எப்படியாவது பண்ணலாம்னு. இப்ப வேடர்கள்லாம் இருக்கா, அவ என்ன பண்றா, அவ வேட்டை அடிச்சானே சாப்பிடுறா, அவ மத்தியாதிகள்லாம் சாப்பிடுறாளோ இல்லையோ, அப்ப அவளுக்கு வந்து நீங்க எப்படி இருக்கணும் காலம் பண்ணது காயத்ரி மந்திரம் சொல்லணும்னு அவ்வளவுதான் கிருஷ்ணார் பண்ண, அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் ஓடி போயிடும், இவ எப்ப வேட்டாடுறது எப்ப சாப்பிடுறது. சோ அவன் என்ன சாப்பிடுறானோ எப்படி இருக்கானோ அவன் அப்படி உபாசனம் பண்ணிடும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆசாரம், அவளுக்கு ஒரு மாதிரி ஆசாரம், எப்படியாவது அம்பாளை பூஜை பண்ணலாம் அப்படியாது, அம்பாள் எல்லாருக்கும் காமன் தானே அப்படி. இது ஒண்ணு இல்ல. யத்வா மூணாவது அர்த்தம், கேவல கர்ம ஜிஜ்ஞாசவா தட்சிணாக இத்யுச்சந்தே. வெறுமன கர்ம மார்க்கத்திலேயே இருக்கிறவ, யாகம் பண்ணணும் ஹோமம் பண்ணணும் பூஜை பண்ணணும் ஜபம் இப்படியே இருக்க பார்த்தீங்களா, இப்படி இருக்கிறவாளால பூஜை பண்றதுன்னு ஒண்ணு. வெறுமன அம்பாளை தியானம் பண்ணி உபநிடதங்களெல்லாம் வாசிச்சுட்டு அப்படி இருக்கிறவா பூஜை பண்றது. சோ கர்ம மார்க்கம் ஒண்ணு, ஞான மார்க்கம் ஒண்ணு. இந்த ரெண்டையும் ஈசாவாஸ்யோபனிஷத்துல சொல்லியிருக்க. ஈசாவாஸ்யோபனிஷத்துல சொல்லும் பொழுது ரெண்டு மார்க்கத்தை சொல்லி அந்தந்தம் அப்ரவிசந்தி ஏ அவித்யா முபாசதே ததோ பூய இவ தே தமோய உத்யா யாகம் ரதா. அந்தந்தம பிரவிசந்தி ஏ அவித்யா முபாசதே. கர்ம மார்க்கத்திலேயே இருந்துருக்கான், எந்நேரமும் இந்த யாகம் பண்ணுவேன், அந்த யாகம் பண்ணுவேன், அங்கே போவேன், அந்த ஹோமம் பண்ணுவேன், இப்படி இதுல மட்டும் இருக்கான் பார்த்தல. இவன் ஒரு வழி, இவன் மரணானந்தனம் எங்க போறான், சொர்க்க லோகத்துக்கு போறான். கார் இருட்டுன்னாங்க. ஏன் சார், பவர் ஃபெயில்யூரா? அப்படி இல்ல, அந்த ஊர்ல மீது எல்லா போகங்களும் இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கு, வேதாந்தம் மட்டும் கிடையாது. அங்கே தேடினாலும் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு, நமக்கும் அங்க கேட்கறதுக்கு டைம் இல்லை, இங்கேயே டைம் இல்லை. என்னடா இந்த டிவின்னு ஒரு திருவிக்ரம அவதாரம் வந்துட்டு பார்த்தல, சமயமே இல்லை. யாரு எப்ப பார்த்தாலும் மத்தியானம் 2 மணிக்கு கிளாஸ் வச்சுண்டா அப்பதான் சார் சினிமா ஆரம்பம். நூன் ஷோங்கிறோம், செகண்ட் ஷோங்கிறோம். நல்ல சினிமா வர்ற நேரத்தில் கிளாஸ்ல வச்சு ஒருத்தர் கூப்பிட்ட ஆரம்பிக்கிறது. நான் கிளாஸுக்கு வர முடியாது, ஏன்னா எனக்கு அது ரெஸ்டிங் டைம் சார். மத்தியானம் 3 மணிங்கிறது தூங்குற சமயம், கிளாஸுக்கு வர முடியாது. சாயங்காலம் 6 மணி பீச்சுக்கு போற டைம் கிளாஸுக்கு வர முடியாது. ராத்திரி 8 மணி அப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது சீரியலா இருக்கும், அது பார்க்க முடியாது. எப்பதான் வர முடியும்னு, அது கிளாஸுக்கு அந்த லாஸ்ட் வந்து பாப்போன்ட்டு வரமாட்டேன்னு சொல்ல, வரணும்னு ஆசை இருக்கே வரல. இப்படி சில பேருக்கு ஞான மார்க்கத்துல கஷ்டம், சில பேருக்கு கர்ம மார்க்கம், அது பண்ணணும் இது பண்ணணும், கோயிலுக்கு போகணும், குளம் வெட்டணும், அது பண்ணணும், நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும் சார், வேண்டாம் சொன்ன. இவைகள்லாம் பண்ணா ஸ்வர்கலோகம் கிடைக்கும். ஸ்வர்கலோகத்துல எல்லா விதமான போகங்களும் இருக்கு, ஆனா வேதாந்தம் மட்டும் 0. கேட்க முடியாது, சொல்றதுக்கு ஆள் இல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதை விட என்னடா, இந்த உபாசனை பண்றவா இருக்க பார்த்தா, இவ விஷ்ணு உபாசனம் சிவோபாசனம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அந்தந்த லோகத்துக்கு போனா என்னாச்சுன்னு, இதை விட அதிகமான போகங்கள், ஆனா என்ன வேதாந்தம் மட்டும் வர, என்ன பண்ணணும் அப்படின்னு. வித்யான் ச அவித்யான் சயஸ்தத்வேத உபயகஸ்ஸஹ. கர்மாக்களையும் பண்ணணும், சந்தியாவந்தனம், தேவ பூஜை இதெல்லாம் விட்டுவிடாது. கொஞ்சம் ஜபம், காயத்ரி ஜபமாவது பண்ணலாமே, ராமகோட்டியாவது எழுதலாமே, பண்றது இல்லையே. ஜனங்களுக்கு பகவான் சொன்னா ஏதோ கால் மணி ஹலோ அப்படின்ட்டு குட் மார்னிங் சொல்ற போல 2 நிமிஷம் பகவான் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரான். அவ்வளவுதான், ஸ்கூட்டர்ல வேகமா போயிட்டு இருக்கான். கபாலீஸ்வரர் கோவில் இருந்துன்னா அப்படி இந்த கன்னத்துல போட்டுக்கணும், கன்னத்துல போட்டுக்கணும்னு யார் சொன்ன தெரியல, என்னமோ இப்படி காலத்தில் பண்ண. ஏன்டா மகாபக்தன் சார் அவர், அந்த பக்கம் போறப்ப கூட பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போறான். என்ன பண்றது, ஜனங்கள் அப்படி நினைச்சுட்டு இருக்கா, என்ன பண்றது. இப்படி வித்யான் ச அவித்யான் சயஸ்தத்வேத உபயதா அவித்யா மிருத்யும் தீர்த்வா. இந்த கர்மாக்களை பண்றதுனால லோகத்துல வரக்கூடிய மனசு, லோக லௌகிகமான விஷயங்கள்ல போகக்கூடியதான எண்ணங்களை விட்டுவிட்டு வித்யா அமிர்த முச்சதே, வித்யா உபாசனத்தினாலையும் ஞானத்தினாலையும் மோட்சத்தை அடையலாம். அப்படி கர்ம மார்க்கம்னு ஒண்ணு, ஞான மார்க்கம்னு ஒண்ணு. அந்த கர்ம மார்க்கத்துல இருக்கிறவளுக்கு தட்சிணாள்னு பேரு, ஞான மார்க்கத்தில் இருக்கவாளுக்கு அதட்சிணாள்னு பேர். அதான் சொல்றாரு, வித்யா ததரோஹந்தி எத்ர காமா பராகதாக, வித்யா ததாரோஹந்தி ஞானத்தினால அந்நிலையை அடைகிறார்கள். அந்த பரமேஸ்வருடைய ஞானத்துல, ஏன் பரமேஸ்வர ஞானம்னு அம்பாளை பூஜை பண்ணின, சிவஞான பிரதாயினி. போன தரம் அம்பாளுக்கு என்னென்ன பிரீத்தின்னு சொன்னமோ இல்லையோ, அதே போல அம்பாள் என்ன கொடுப்பாங்கிறது சாஸ்திரநாமத்தில் பார்ப்போம். சில நாமக்கள் எத்தனை நாமக்கள், அம்பாள் என்ன கொடுக்கிறானா, மோட்சப்ரதா, அப்புறம் சிவஞான பிரதாயினி, சிவஞானத்தை கொடுக்கிற அந்த பரமேஸ்வர ஞானம் இருக்கு பார்த்தா, அது மனுஷனுக்கு என்ன பண்ணும், மோட்சத்தை கொடுக்கும், பரமசாந்தியை கொடுக்கும். அவர் கூத்தாளின் தான் இருப்பார். ஆனால் கூத்தாளினாலும் அவர் என்ன காமிக்கிறார் தெரியுமோ, அந்த தன்னுடைய பாதத்தை கையால காமிக்கிறார். வேற இங்கேயும் அங்கேயும் பார்க்காதீங்கயோ, இங்க பாருங்க, ஒரு பாதமானது கீழே தொட்டு இருக்கு, ஒரு பாதம் அந்தரிக்ஷத்துல இருக்கு, அந்தரீட்சத்தில் இருக்கக்கூடியதான பாதத்தை அப்படியே கை நோக்கிட்டு பார்த்துங்க. இத கவனியும், இதுக்கு ஆதாரம் ஸ்வே மஹிம்னி அதவா நமஹிம்னி தீ அப்படின்னு. இந்த பாதத்தை புடிச்சுங்க நீங்க க்ஷேமத்தை அடையலாம் அப்படின்னு காமிக்கிறாராம் நடராஜா. அதனால்தான் விசேஷமாக அந்த வடிவத்துக்கு ரொம்ப விசேஷம் தந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அது மாதிரி விஜயா தரா ஹோந்தி எத்த காமா பராகதாக, படிப்புனால ஞானத்தினால அந்நிலையை அடைகிறார்கள். எங்கு காமா பராகதாக, எல்லா ஆசைகளும் எங்க ஒடுங்கிவிட்டனவோ. ந தத்ர தட்சிணாயந்தி நா வித்வாம்ச தபஸ்வினஹா. ந தத்ர தட்சிணாயந்தி, தட்சிண மார்க்கத்தில் இருக்கிறவா கர்மாக்களை மட்டும் பண்றவா அந்நிலையை அடையிறது இல்ல. ஆகையால் கர்மாக்களும் வேணும். எது வரைக்கும் சந்தியாவந்தனம் பண்ணணும், எது வரைக்கும் ஜபம் பண்ணணும், எது வரைக்கும் நல்ல விஷயங்களை ஈடுபட்டனா அந்த ஞானம் வர பரியந்தம். ஞானம் வந்துருதுன்னா தானா விட்டு போயிடும். சரீரமே நான் எனக்கூடியதான தோற்றம் இல்லாத போயிடும். அது வரைக்கும் நல்ல காரியத்தை பண்ணிட்டே இருக்கணும். நத்திர தட்சிணாயந்தி நா வித்வாம்சபஸ்வினஹா இதி ஸ்ருதௌ ததா வியாக்யான தர்சனாத். அதட்சிணாக பிரம்மவிதா, அதட்சிணாள்னா வளையற பிரம்மஜானிகள், தாபியாம் ஆராத்யா பிரம்மஜானிகளும் சனக சனந்தன சனத்குமாரி வாழ்லாம் சனத்குமார சம்ஹிதான்னு இருக்கு. அம்பால எப்படி உபாசனம் பண்ணி தியானம் பண்ணும் அவரோ தந்திரத்தை எழுதியிருக்க. அப்படி மகான்கள்லாம் ஞானிகள்லாம் தூர்வாசர் பிரம்மஜானி அவர் எழுதியிருக்கார். அப்படி பல கிரந்தங்கள் ஞானம் வந்த பிறகும் அம்பாளை பத்தி எழுதின கிரந்தங்கள் உண்டு. இது நம்ம இங்க சொல்றோம், பகவான் வாயை விட்டு சொல்ற. சதுர்விதா பஜந்தே மாம் ஜன சுகிருதி அர்ஜுனா ஆர்த்தோ ஜிஜாசுரர்த்தார்த்தே ஜானீச பரதர்ஷபா. சதுர்விதா பஜந்தே மாம், நாலு விதமான மனுஷியால் என்ன தியானம் பண்றார் என்ன அவெல்லாம் சுக்ருத்தினா புண்ணியம் பண்ணினவா. அம்பாளை நினைக்கணும்னாலே ஜென்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த மந்திர உபதேசம் இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அம்பாளை தியானம் பண்ணணும் மனசால நினைக்கணும்னு சொன்னாலே பல ஜென்மால புண்ணியம் இருந்தாத்தான் வரும். பகுனாம் ஜென்மனா மந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே அப்படின்னு. அதுல நாலு பேர் நாலு விதமான ஃபோர் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் என்ன தியானம் பண்றாளா. யார் சுவாமி அவ? ஆர்த்தோ ஜிஜாசுர் அர்த்தார்த்தே ஜானீச பரதர்ஷபா. ஆர்த்தா கவலை வந்த பிறகு அதுக்கப்புறம் பகவான் உபாசனம் பண்ற. ஆர்த்தா ஒரே கவலை, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி வாழ்க்கையை நடத்துறதுன்னு தெரியல, இருந்தா தேவையில்லையா இல்ல தூக்கு போட்டு பிராணம் போயிட்டா தேவை, அப்படி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. நமக்கு தான் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடுதுன்னு அவன் அழறான் சார். ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, நம்ம புராணங்கள்ல இருக்கிற எவ்வளவு கவலை இருந்தது. ஒரு முனிவர் வந்தார் வீட்டுக்கு. அப்பா வந்து அந்த முனிவருக்கு எல்லா சேவையும் பண்ணுன்னு சொல்லிட்டார் குந்திக்கு. சரின்னு பண்ணின, ஏதோ போயிட்டு சௌக்கியமாயிருமான்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் அக்ஷத்தை போட்டு போயிட வேண்டியதுதானே. அந்த துர்வாசர் என்ன பண்ணின, ஒரு மந்திரத்தை உபதேசம், எட்டு வயசு பொண்ணுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணினார், இந்த அம்மாவுக்கு ஆத்தக்கார ஒருத்தருக்கார் பாண்டவராஜான்னு வரப்போறார், அவருக்கு புத்திரோத்பாத சாமர்த்தியம் இருக்காதுங்கிறதுக்காக இவளுக்கு குழந்தைகள் வேணுங்கிறதுக்காக இப்பே பண்ணிட்டார் அவர். மகான்கள் அப்படி நமக்கு என்னென்ன தோஷம் வருமோ அதெல்லாம் போக்குறதுக்கு முன்னாலேயே கொடுத்து விடுவார். நமக்கு தெரியாது நாளைக்கு வரக்கூடியதான துன்பத்துக்கு பரிஹாரம் இன்னைக்கே பண்ணி கொடுக்கறோம். அவளுக்கு தான் ஞானிகள் உபாசக்கால்னு பேர். அவளை கோச்சுக்க கூடாது நீங்க. அப்படி பண்ணார். இந்த அம்மா சும்மா இருக்க வேண்டியதுதானே. அந்த அம்மா அவர் அப்படி போனதுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தா மந்திரத்தை. அவரும் எப்படி எல்லாமும் பூர்த்தி சித்த மந்திரமா கொடுத்திருக்கார். தெரியாது பொண்ணுக்கு சூரியன் நினைச்சா எதிர்க்கிறது, சூரியன் எதிர்க்க வந்தார், என்ன என்ன வேணும்னு கேட்ட. நான் ஒன்னும் இல்ல சுவாமி, சும்மா தான் உங்களை சும்மா தான் கூப்பிட்டேன். எப்படி இருக்கும் பகவானுக்கு கூப்பிட்டு எதிர்க்க வந்த பிறகு என்ன வேணும்னு கேட்ட. ஒன்னும் இருக்குன்னா ஆசைப்பட்டு சும்மா தான் கூப்பிட்டேன். எட்டு வயசு குழந்தை என்ன சார் சொல்லும், அதுக்கு அதுக்கு ஒன்னும் தெரியாது. அவர் சொன்னார், இந்த மந்திரத்துக்கு பிரபாவம் குழந்தை பிறக்கறதான், நான் உனக்கு குழந்தை கொடுத்துட்டு போறேன்னு சொன்னார். என்ன பண்ணுவா, குழந்தை பிறந்து சார் கர்ணன்னு பிறந்தார், என்ன பண்றது, வேற வழி இல்ல. பெட்டியில போட்டு தோழிகள்லாம் சொன்னா, உனக்கு கெட்ட பேர் வந்தனும் ரொம்ப கஷ்டம், பெட்டியில போட்டு நதியில போட்டுருந்தார். அன்னைக்கு போட்டா அன்னியில இருந்து ராத்திரி கண்ணை மூடினா குழந்தைதான் ஞாபகம் வரும். எப்படி இருக்கும், போச்சு என்ன மேல தூக்கமே போச்சு. ஒரு நாள் ரெண்டு நாள் தானா ஒரு ரெண்டு நிமிஷம் தானா தூங்கினார் தூக்கமே தவிர ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் பாண்டராஜாவை கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் தர்மராஜா இவெல்லாம் பிறந்தா பீமான் அர்ஜுனன் என்னைக்கு இவ பிறந்தாலும் அன்னைக்குல இருந்து அடிஷனல் ப்ராப்ளம். பூர்வ ஜன்ம கிரதம் பாபம் புத்திர ரூபேன பாததே, என்ன பாபம் பண்ணினேனோ இந்த குழந்தை. என்ன சுவாமியினர், பீமன் விளையாட போனா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் நிச்சயம் இல்லை, வருவான் நிச்சயம் இல்லை. நூறு துரியோதனாதிகள் எப்பொழுதுமே அவனை கொல்றதுக்காக ரெடியா இருக்கா. அவன கல்லுல கழுத்துல கல்ல கட்டி நதியில தள்ளிவிட்டா, அவனுக்கு விஷத்தை கொடுத்திருக்கா, எத்தனையோ தரம் அடிச்சிருக்கா. ஆனா பின்னால அடிச்சாலும் முன்னால திரும்பி ஒரு அடி அடிச்சா அவனுக்கு ஒரு வாரம் எழுந்துக்கல, அப்படி இருக்கான். இருந்தாலும் அம்மாவுக்கு பயம்தானே. கடைசியில என்னடா அதோட ஒழிஞ்சு போயிடுதுன்னு பாக்கல. இந்த கர்ணன் இந்த அஞ்சு பாண்டவாளுக்கு ஆப்போசிட் சைட்ல நிக்கிறான். நான் அர்ஜுனனை கொண்டு விடுவேங்கிறான். அர்ஜுனன் கர்ணனை கொண்டு வேண்டது, இந்த ரகசியம் சொல்லப்படாது. இவன் அவனை கொன்னாலும் தனக்கு தான் கஷ்டம், அவன் இவனை கொன்னாலும் தனக்கு தான் கஷ்டம். என்ன சார் இந்த கட்டங்கள்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா உங்களுக்கு? என்னமோ நம்ம கட்டம் கஷ்டம் கிரேட வேண்டாம் ஆத்துல இருன்னு சொன்னா ராமன் சீதைய. நீ சௌக்கியமா இரு, மாமியா இருக்கு மாமனா இருக்க சர்வ் பண்ணிட்டு ராஜா ஆஸ்தானத்துல உனக்கு ஒண்ணும் கவலை. என்ன தானே காட்டுக்கு போச்சோம்னா உனக்கு என்ன, ஆனந்தமா இரு, 13 வருஷம் திரும்பி வந்துடுற அப்படின்னு சொன்னா கேட்கற. அவரை விட்டு ஒரு க்ஷணம் இருக்கப்படாதுன்னு பின்னாலேயே போனே காட்டுல போனே. அங்க இருக்கிற நேச்சுரல் சீனரி, ஏதோ ஹனிமூன்ல போய் 2 வருஷம் பார்த்துட்டு வரல, 2 நாள் அது மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க. போனா ஒரே பயம், என்னமா என்ன ஆகும் தெரியல. ஏதோ லக்ஷ்மணனும் பக்கத்துல இருந்தான், காத்துன்றது தான் தூங்காம ஆச்சு. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னு அந்த ராவணன் எடுத்துன்னு போனா அங்க லங்கையில வச்சான். ராமன் என்ன காப்பாத்துவாரா காப்பாத்த மாட்டாரா, நான் இங்க இருக்கிறது தெரியுமா தெரியாதா, நமக்கு இவ்வளவுதானா வாழ்க்கை என்ன ஏது தெரியாம, ஒரு அட்ரஸ் கிடையாது, ஒரு செல்போன் அப்பெல்லாம் கிடையாது, செல்போன் கிடையாது, ஒன்னும் கிடையாது. பகவானே நினைச்சுட்டு இருக்கா நினைச்சுட்டு இருக்கா அவ்வளவுதான். அந்த கஷ்டத்துக்கு முன்னால் நமக்கு இருக்கிறது ஒரு கஷ்டமான ஏதோ ஒரு 5 நிமிஷம் சண்டை வரா, அதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு வயசான காலத்தில் ஒத்துழைத்து சேர்க்கறது ஒன்னும் கிடையாது. அவ்வளவு இது கஷ்டமா அது கஷ்டமா யோசனை பண்ணி பாருங்க. நமக்குத்தான் கஷ்டம், தாங்க முடியாத கஷ்டம் வந்துட்டே இருக்கு, ஒவ்வொரு கஷ்டம் உங்களுக்கு வரல அப்படின்னா இருக்கு. அந்த குந்தி தேவி யுத்தம் பண்ணி தர்மபுத்திர பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன்னு கேக்கிறேன் தர்மபுத்திர, நான் இது கிருஷ்ண பரமாத்மா எங்க ஊருக்கு போயிட்டு வரட்டுமே அப்படின்னு கேக்கிறார் அத்தைய. குந்தி சொன்னா போயிட்டு வாப்பா, ஆனா எனக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன. என்ன வரம் அப்படின்னு கேக்குற. எனக்கு இனிமேல வாழ்க்கையில துன்பத்துக்கு மேல துன்பம் வந்துட்டே இருக்கணும், இந்த வரத்தை கொடுத்துட்டு போனா வம்பா இருக்கிறது துன்பத்துக்கு. நம்மகிட்ட ஸ்டாக் இல்லையா, சந்தோஷம் வேணா கொடுப்பேன் அதை கொடுப்பேன், துன்பத்தை கொடுன்னு கேட்டா எங்கேயாவது பகவான்கிட்ட ஸ்டாக் இல்லாத விஷயம் இதை கேட்கறியே. இல்ல நான் துன்பமா இருக்கும் பொழுது உன்னை நினைச்சேன், ஒரு ஆறுதலா இருந்தது, துன்பமா இல்லைன்னா இனிமேல மறந்துடுவேன் உன்ன, ஏன்னா எனக்கு இதுதான் வழக்கம், ஆனா உன்னை மறந்துடுவேன் அது வேண்டாம். ஆகையால் விபத சந்து தத்ர தத்ர ஜகத்குரோ அப்படின்னு கேட்டாராம். அப்படி துன்பம் வந்தாதான் பகவான தியானம் பண்றதுன்னு சில பிரகிருதிகள் இருக்கு, அவைகளுக்கு ஆர்த்தம்னு பேர். எனக்கு இது வேணும் அது வேணும் பகவான பத்தி தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க பார்த்தா சில பேர் அவளுக்கு ஜிக்யாசு அப்படின்னு சில பேர் பிரகலாதன் இப்படி எல்லாம். அதே போலயே பகவான தெரிஞ்சுக்கணும் துருவஸ்வாமி வேலை இந்த குரு அர்த்தார்த்தி காசு வேணும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எக்ஸாம்பிள் தான், எல்லாரும் கோவிலுக்கு போற அது பண்றா இது பண்றா, என் பகவானுக்கு என்ன என்ன அது பண்றேன் இது பண்றேன் நைவேத்தியம் பண்றேன் அபிஷேகம் பண்றேன் மேலும் மேலும் காசு வரும். ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி உபயோகம் இல்லாம சில பேர் இருக்க பத்தில எதுக்கு லாபம் இல்லாம, அது என்ன ஞானம் வேணும், அந்த ஞானத்துல என்ன வருது தெரியல அப்படின்னு சில பேர் இருக்கா. அப்படி ஞானத்துக்காக சில பேர் இப்படி 4 பேர் என்ன தியானம் பண்ற. ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி இப்படி தட்சிணா தட்சிணா ராத்யா. அதுக்கப்புறம் தரஸ்மேர முகம்புஜா அம்பாளுக்கு தரஸ்மேர முகாம்போஜா, தரம்னா ஈஷத்து புஞ்சிருப்பு. அந்த முகத்துல ஒரு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமே தவிர அதிகமாக சந்தோஷம் அந்த முகத்துல சிரிப்பு தெரியப்படாது. அப்படி இருக்கும் மலர்ந்ததான முகத்தோட இருக்கிறவள். உதட அசையாம சிரிக்கணும், அதெல்லாம் முடியாத காரியம் சார். உதட அசையாம நம்ம சிரிப்பானது அந்த முகம் மலரத்திலே கண் மலரத்திலே அவ்வளவுதான் சிரிக்கணுமா, அதுதான் அம்பாளுடைய சொரூபம். உதட அசைரா போல சிரிச்சா மந்தஸ்மிதான்னு பேர். பல்லு தெரிஞ்சா போல சிரிஞ்சா சிரிச்சுன்னா ஸ்மிதான்னு பேர். கைகொட்டி சத்தம் வரா போல அந்த பிளாட்ல இருக்கிற 30 பிளாட்டுக்கும் நீங்க சிரிக்கிறது தெரிஞ்சா அதுக்கு விகட்டாட்டகாசம், அது ராட்சசாலதான் சிரிப்பான். நம்ம எப்படி சிரிக்கணும், மெல்லமா சிரிக்கணும், முகத்துல பல்லு கூட தெரியாம சிரிக்கணும். ஆனா அந்த சிரிப்பு முகத்துல இருக்க பாத்தீங்களா, அந்த முகத்தினுடைய மலர்ச்சியினால அனுபவிக்கணும். ஓஹோ உள்ளூர் ஆனந்தமா இருக்கான்னு அப்படி சிரிக்கிறவளாம். தரஸ்மேர முகாம்புஜா, தரம் ஈஷத் யதா ஸ்மேரம் ஸ்மிதவன் முகாம்புஜம் முகம் அம்புஜம் யஸ்மின் தன் முகாம்புஜம். முகம் என்கிறது தாமரை, அந்த முகத்தாமரையானது அதுக்கு ஒரு காம்பு வேணுமோ, தாமர புஷ்பம் காம்ப கிள்ளி விட்டேன். சில பேர் அப்படிதான் காம்ப கிள்ளி, அதனால நாலு குத்து குத்தி அதை மலரும்படி பண்ணுவேன். ஆனா அந்த காம்ப கிள்ளப்படாது. தாமரையானது எப்படி இருக்கணும், காம்போட தான் பூஜை போடணும். பெரிய காம்பா இருந்தா கிள்ளும், கொஞ்சமா அந்த காம்ப இருக்கணும். காம்ப கிள்ளிட்டேன்னா எல்லா இதழும் உதுந்து போயிடும். அப்படி தாமரைன்னா காம்பு வேணுமே, அம்பாளுடைய முகத்தை தாமரைன்னு சொல்றேன், அந்த தாமரைக்கு காம்பு வேணுமே, அம்பாளுடைய கழுத்து தான் தாமரைன்ற, கழுத்துக்கு மேல தானே முகம் இருக்கு. ஆனா அந்த கழுத்து எப்படி இருக்கு, தாமரையானது சிவப்பா இருந்தாலும் தாமரை காம்பு எப்படி இருக்கு, வெளுப்பா தானே இருக்க, அதே போல அம்பாளுடைய கழுப்பு வெளுத்து. அதான் தர ஸ்மேர முகம்புஜா, முகம் அம்புஜம் யஸ்மின்னு எங்கே தாமரை அந்த அம்பாளுடைய முகம் இருக்கோ, தன் முகாம்புஜம் கிரீவாவிருத்தம் அந்த கழுத்து எனக்கூடியதான ஸ்வரூபம் தரவது. அதனாலதான் அம்பாளுக்கு இன்னொரு நாமால கம்பு கண்டின்னு சொல்ல போறேன். திரிசதியில திரிசதியில 157 நாமா கம்பு கண்டின்னு, இதத்தான் அங்கேயும் சொல்ற. அப்படி சங்கவத் ஸ்மேரம் வெளுப்பாக இருக்க அந்த கழுத்து, அதுக்கு மேல அம்பாளுடைய முகம் தாமர மாதிரி இருக்கு. முகாம் புஜம் எஸ்யா இதுவா கம்பு கண்டி இது யாவது. சரி, தரம்னு சொன்னா பயம்னு அர்த்தம். தரதளிதான்னு வருதோ இல்லையா, அங்கே தரம்னு என்ன அர்த்தம், பயம். தர சப்தத்துக்கு பயம்னு ஒரு அர்த்தம், கொஞ்சம்னு ஒரு அர்த்தம். பயமா இருக்கன்னா பயகாலேபி ஸ்மேரமுக உகாம்புஜம் எஸ்யா, உலகத்துல எல்லோரும் பயப்பட்டு இருந்த போதிலும் அம்பாள் மட்டும் சிரிச்சுண்டே பார்த்துட்டே இருக்கணும், பயமே இல்லை. எப்பவுமே பயம் இல்லாத ஒரு ஸ்வரூபம் பரமேஸ்வரன். எப்பவுமே டான்ஸ் ஆடுறவர் தான் அவர், ஆனந்தமா கூத்தாடிண்டே இருக்க. ஏன்னா ஆனந்தம் அதிகமா இருக்கு, கவலை இல்லைன்னு. உத்தியோகத்துக்கு போகணும், குழந்தைகளுக்கு இது பண்ணணும், குழந்தைகள் கல்யாணம் ஆகணும், அவளுக்கு படிப்பு, ஏதாவது ஒரு கவலை இருக்க. குழந்தைகளை ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறார், இந்த கவலையே கிடையாது. அவருக்கு அவர் ஆனந்தமா டான்ஸ் ஆகிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு டான்ஸ் தீவிரமான ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, வேகமா துரத பதத்துல ஆட ஆரம்பிச்சுட்டார். என்ன ஆச்சுன்னா, எத்தனையோ நாளா அந்த தலையை வாரவே இல்லை ஜட்டாமுடி, அதுவும் அவிழ்ந்து போயிட்டு அவிழ்ந்து போயிட்டு முடியெல்லாம் என்ன ஆடுதுன்னு, இங்க போய் அங்க போய் சூரியனையும் சந்திரனையும் அடிக்க ஆரம்பிச்சுடுத்து. அவ்வளவு வேகமா ஆடுறார், சூரியன் போய் சந்திரனை இடிக்கிறார், சந்திரன் அங்க அரக்கனை இடிக்கிறார், அங்க அரக்கன் புதனை இடிக்கிறார். என்ன விவகாரம் ஆச்சு, உலகம் எல்லாம் ஒரே கவலை ஆயிடுச்சு. இவர் இன்னும் வேகமா ஆடிண்டே இருக்க, கல்ப முடியறா போல இருக்க. கல்போபசம்ஹரண கல்பித தாண்டவசிய தேவசிய கண்ட பரசோ பரபைரவசிய, இப்படி ஒரே பயமா எடுத்து இவ்வளவு டான்ஸ். உலகம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்க, மாஷுகள்லாம் சாந்தம் சாந்தம்னு சொல்லிட்டு இருக்க. பாசாங்குஷை சவசராசன புஷ்ப பான, அப்போ நம்ம நாலு கையில, ஒரு கையில அங்குஷம், ஒரு கையில பாசம், ஒரு கையில கரும்பு வில்லு, ஒரு கையில பஞ்ச பானங்கள் புஷ்ப பானங்கள் வச்சுட்டு புன்சிரிப்போட ஆத்துக்காரர பார்த்துட்டே இருக்கலாம். சாசாட்சினி விஜயதே தவமூர்த்தி ரேகா அப்படின்னு அப்பவும் சாட்சி, பயமே படுறதில்ல. ஆத்துக்காரர்கிட்ட யாராவது பயப்படுவார, இவனுடைய விவகாரம் எல்லாம் 2 நிமிஷம் ஆனா தெரியும், உங்களை எல்லாம் தெரிஞ்சவன்னா அதனால ஒன்னும் கவலையே படாது, சிரிச்சுட்டே இருக்கலாம். தரம் பயமே இல்லாமல் ஸ்மேரமு முகாம்புஜம் எஸ்ய இதிவா கல்பாந்தாதி நைமித்திக காலேபி கல்பாந்த சமயத்திலையும் ஏஷா அந்நேஷாமிவ பயேன முக வைவர்ணியா மற்றவர்களுக்கு முகத்துல எப்படி பயமோ அப்படிப்பட்டதான பயமானது அம்பாளுக்கு எண்ணிக்கும் இல்லை. ஆனா பயம் அம்பாளுக்கு ஒரு காலத்துல வந்ததுன்னு சொல்றார் ஆச்சாரியார். என்னைக்கு தெரியுமா? அந்த பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டாராம். கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அங்க பக்கத்துல இருக்கிற இவர் சொன்னார் என்ன, பரமேஸ்வரனை வந்து அம்பாள் கைய பிடிச்சுட்டு அக்னிய வளம் வரணும், கைய பிடிச்சுக்கோன்ற பிடிச்சுட்டார். கைய பிடிச்சதுமே சில்லுன்னு தொட்டுதான். என்ன ஆச்சுன்னா பாம்பு திடீர்னு கைமழுக்க அவருக்கு கைக்க வளையலா பாம்ப போட்டுருக்கார், விரலுக்கு மோதிரமா பாம்ப தான் போட்டுருக்கார், கைய பிடிச்சதும் பாம்பு. ஐயோ அப்படின்னா ஐயோ கொய்யோ எல்லாம் கிடையாது அப்படின்னு கட்டியா பிடிச்சிருந்தார். அவருக்கு இந்த பொண்ணை கைய பிடிக்கணும் எத்தனை நாளா காத்துட்டு இருக்காரு, தபஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் விட மாட்டேங்கிறார், இந்த மாதிரி பயமா இருக்கு. அந்த பயம் கண்ணுல தெரிஞ்சிடும் சௌந்தர்ல ஹராஹேர் பீதா அப்படின்னு சொன்னார். பார்த்தல அந்த ஒவ்வொரு நவரசங்களையும் ஒரே ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. அத ஒரு தினம் சொல்லியாச்சு, திருப்பி திரும்ப சொன்னதையே சொல்லப்படாதுன்னு புதுசா தான் சொல்லணும் பாப்போம். அதனால அம்பாயாஸ்து சர்வதா ஸ்மேரமேவ முகம், எப்பொழுதும் புன்சிரிப்போட இருப்பா. அதே போல நீங்களும் அம்பாளை உபாசனம் பண்ணிடலாம், மனசுல பரம உத்கிருஷ்டமான ஒரு சாந்தி கிடைக்கும். அதே போல இப்ப தரம்னு சொன்னா முதல்ல கொஞ்சம்னு அர்த்தம் சொன்னேன், தரம்னு சொன்னா ரெண்டாவது என்ன சொல்லிருக்கேன், பயம்னு சொன்னேன். தரம்னு ஆதரம்னு அர்த்தம், ஒரு ஆ முன்னால சேர்த்துங்க. அப்ப தரம்னு சம்ஸ்கிருதல என்ன, ஆதரம். அதான் தரே பக்தானாம் ஆதரண விஷய, அந்த பாஷ்யம் எழுதுற பாத்திர நீங்களே புரிஞ்சுக்கணும். பக்தர்களை ஆதரணம் பண்ற காலத்தில் ஸ்மேரம் பிரசன்னம் இதுவா, அந்த பிரசன்னமான முகத்தோட இருப்பான். உங்களை காப்பாத்தணும், கஷ்டப்பட்டுதானே சார் எங்கிட்ட வரேள், அம்பாள்கிட்ட ஏன் வரேள், ஏதோ ஒரு வாழ்க்கையில கட்டம் இருக்குன்னு ஏதோ ஒரு ஆசை இருக்குத்தானே, அவாளத்துல கோபிச்சுட்டு என்ன லாபம், அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல ஆதரமாக கவனிக்கிறாளாம். அதனாலதான் அம்பாளுக்கு என்ன பேரு, தரஸ்மேர முகம்புஜா அப்படின்னு அம்பாளுடைய நாமக்களை விசேஷமாக இன்னைக்கு சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாடலா தட்சிணா தட்சிணாராத்யா தரஸ்மேர முகாம்புஜான்னு நாமக்களாச்சு. அதுக்கப்புறம் கௌலினி கேவலானர்க கைவல்ய பததாயினி, இது வரைக்கும் பக்தியாக நாமக்களை பார்த்தோம், அடுத்தது கொஞ்சம் தர்க்கமும் இதுல சேர்த்துக்கிட்டோம். இது இப்படியா அப்படியா அப்படின்னு ஒரு லட்சணங்கள்லாம் போட்டு தர்க்கத்தோட சொல்லக்கூடிய நாம கௌலினி கேவலாவா, கௌலினி கேவலாவா, அனர்க கைவல்ய பததாயினிவ, அனர்கியா கைவல்ய பததாயினிவ, அனர்கியா அகைவல்ய பததாயினிவ, எப்படி சொல்லலாம், எது பெட்டர் அப்படின்னு பெரிய விசாரம். அத அடுத்த புதன்கிழமை அற்புதமாக அம்பாளுங்கிறதுல பார்ப்போம்னு சொல்லிட்டு மேல் பாகத் ஹரிஹி ஓ.